வணக்கம். தினமலர் 7 மணி செய்திகள். திமுகவை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும், நெல்லையில் அமித்ஷா சூளுரை. தமிழக பாஜகவின் தென்மாவட்ட பூத் கமிட்டி மாநாடு நெல்லை தச்சநல்லூரில் இன்று மாலை நடந்தது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கிய 28 சட்டசபை தொகுதிகளின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாட்டில் பங்கேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லியிலிருந்து நெல்லை வந்து மாநாட்டில் பங்கேற்றார். தூத்துக்குடி விமான நிலையம் வந்த அமித்ஷா அங்கிருந்து நெல்லைக்கு ஹெலிகாப்டரில் வந்தார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் அவருக்கு தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. பின்னர் பூத் கமிட்டி மாநாட்டில் அமித்ஷா பேசியதாவது, சோனியாவுக்கு அவர் மகன் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்பதே லட்சியம். அதேபோல் திமுக கூட்டணியின் ஒரே லட்சியம் உதயநிதியை முதல்வராக்குவது. ஒரு நாளும் உதயநிதி முதல்வராக முடியாது, ராகுல் ஒரு நாளும் பிரதமராக முடியாது. இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். வரும் தேர்தலில் திமுகவை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும், தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும். கடந்த சட்டசபை தேர்தலில் பாஜக 18% ஓட்டுகளை பெற்றது, அதிமுக 21% ஓட்டுகளை பெற்றது. இரண்டையும் கூட்டினால் எளிதாக 39% வாக்குகளை பெறலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, தமிழகத்தை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட வளர்ச்சி கூட்டணி என்று அமித்ஷா பேசினார்.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நெல்லை மைசூர் இடையே சிறப்பு ரயில். தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது, விநாயகர் சதுர்த்தியையொட்டி நெல்லை மைசூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மைசூரிலிருந்து வரும் 26ஆம் தேதி இரவு 8:15 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:50 மணிக்கு நெல்லையை வந்தடையும். மறுமார்க்கத்தில் நெல்லையிலிருந்து 27ஆம் தேதி மதியம் 3:40 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 5:50 மணிக்கு மைசூருவை சென்றடைகிறது. இந்த சிறப்பு ரயில் கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், பெங்களூரு வழியாக இயக்கப்படுகிறது என அதில் கூறப்பட்டுள்ளது.
பெங்களூருவில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் செலுத்துவோருக்கு 50% தள்ளுபடி. போக்குவரத்து விதிமீறல்களுக்காக விதிக்கப்பட்ட அபராதங்களை செலுத்த வாகன ஓட்டிகளுக்கு 50% தள்ளுபடியை பெங்களூரு போக்குவரத்து போலீசார் அறிவித்துள்ளனர். அபராத தொகையை செலுத்த வாகன ஓட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடியானது 4 முதல் செப்டம்பர் 12 வரை மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை செலுத்தாத வாகன ஓட்டிகள் இந்த காலகட்டத்தில் விதிக்கப்பட்ட அபராத தொகையிலிருந்து பாதியை செலுத்தினால் போதும். கர்நாடக மாநில போலீஸ் செயலி அல்லது பிடிபி அஸ்திரா செயலி மூலம் இந்த அபராத தொகையை செலுத்தலாம். வாகன பதிவு எண்ணை வைத்து அருகேயுள்ள போக்குவரத்து போலீஸ் ஸ்டேஷனில் செலுத்தலாம். போக்குவரத்து மேலாண்மை மையங்களில் செலுத்தலாம். கர்நாடகா 1 அல்லது பெங்களூரு 1 வலைதளங்களிலும் விவரங்களை பெறலாம் மற்றும் பணம் செலுத்தலாம். இதேபோன்று கடந்த 2023ஆம் ஆண்டு பெங்களூரு போலீசார் தள்ளுபடியை அறிவித்தனர். அப்போது சுமார் 5.6 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இதுபோன்ற வாய்ப்புகளை பெங்களூரு மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.
வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, 10 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வரும் 25ஆம் தேதி ஒடிசா, மேற்கு வங்கத்துக்கு வடமேற்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழக கடலோர பகுதியில் வரும் 26ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க தேவையில்லை, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. நாட்டில் வெறிநாய்க்கடி மற்றும் அதனால் ரேபிஸ் நோய் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் நாளிதழ்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து கடந்த வாரம் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு டெல்லியில் சுற்றித் திரியும் அத்தனை தெருநாய்களையும் அடுத்த 8 வாரத்திற்குள் பிடித்து முறையான காப்பகம் அமைத்து பராமரிக்க உத்தரவிட்டது. மேலும் நாய்களுக்கு கருத்தடை செய்வது, தடுப்பூசி போடுவது உள்ளிட்டவற்றை டெல்லி அரசு மற்றும் மாநகராட்சி மேற்கொள்ளவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக சிலர் மேல்முறையீடு செய்தனர். இதை விசாரிக்க நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, என் வி அஞ்சாரியா அடங்கிய 3 நீதிபதிகள் அமர்வு அமைக்கப்பட்டது. இந்த அமர்வு அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பளித்தது. அதன் விவரம் பின்வருமாறு. தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க தேவையில்லை. வெறித்தனமான நாய்கள், ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை தவிர மற்ற நாய்களை விடுவிக்க வேண்டும். பிடித்துச் செல்லப்பட்ட நாய்களுக்கு கருத்தடை ஊசி போட்டு விடுவிக்க வேண்டும். ரேபிஸ் மற்றும் தொற்றுள்ள நாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும். தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
தாவேக மாநாட்டு திடலில் குடைத்ததை சுருட்டிய ஆசாமிகள் வாட்டர் டேங்குகளை கூட விட்டு வைக்கவில்லை. மதுரையில் நேற்று நடந்த தாவேக மாநாட்டுக்கு வந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேற்றிரவு மாநாட்டு திடலில் இருந்து வெளியேறினர். மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இன்று காலையில் திடலில் உள்ள பொருட்களை காலி செய்யச் சென்றனர். அப்போது திடல் மிகவும் அலங்கோலமாக கிடந்தது. தொண்டர்கள் அமர்வதற்காக போடப்பட்ட விரிப்புகள் அனைத்தையும் மாநாட்டுக்கு வந்த சிலர் வாரி சுருட்டி சென்றிருந்தனர். கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 1000 நாற்காலிகள் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உடைபட்டிருந்தன. தடுப்புகள், லைட்டுகள் என பல்வேறு பொருட்கள் நொறுங்கி கிடந்தன. இது தொடர்பாக ஒப்பந்ததாரரில் ஒருவர் கூறியதாவது, மாநாட்டு திடலை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பலர் இரவில் வந்து பொருட்களை அள்ளி சென்றனர். அவர்களை தடுக்க முடியவில்லை. மாநாட்டு பந்தல் மற்றும் தடுப்புக்காக போடப்பட்டிருந்த 200 இரும்பு கம்பிகளை காணவில்லை. பாதுகாப்புக்கு போடப்பட்ட தகர ஷீட்டுகளை அள்ளி சென்றுவிட்டனர். எங்கள் பொருட்கள் எங்கள் கண் முன்னாலே களவு போனது. வாட்டர் டேங்குகளை கூட தலையில் வைத்து தூக்கி சென்றனர். அதை தடுத்தபோது அடிக்க பாய்ந்தனர் என்று தெரிவித்தார்.
பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிய விவகாரம் மீண்டும் சேர்க்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியில் ஆவணங்கள் சரியில்லாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் விசாரிக்கப்பட்டது. நீதிபதிகள் சூரியகாந்த், ஜாய் மல்யா பக்சி பிறப்பித்த உத்தரவு. வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்கள் வசிப்பிட சான்றாக ஆதார் கார்டை கொடுக்கலாம். ஏற்கனவே உள்ள 11 ஆவணங்களுடன் ஆதார் அட்டையையும் தேர்தல் ஆணையம் சேர்த்து கொள்ள வேண்டும். வரைவு வாக்காளர் பட்டியலிலிருந்து தவறாக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும். ஆன்லைன் முறையில் நீக்கப்பட்டவர்களின் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களுக்கு ஏன் எந்த அரசியல் கட்சியும் உதவவில்லை? உங்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு உதவ வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 8 ஒத்திவைத்தனர்.
முதல்வரை தரம் தாழ்ந்து அங்கிள் என்பதா? விஜய்க்கு அமைச்சர் நேரு எச்சரிக்கை. திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு இன்று அளித்த பேட்டி. திருச்சி பஞ்சபூரில் புதிய மார்க்கெட் கட்டுவதால் காந்தி மார்க்கெட் மாற்றப்படாது. காந்தி மார்க்கெட்டை மேம்படுத்த 50 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநாட்டில் தவேக்க தலைவர் விஜய் பேசும்போது முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என விமர்சித்துள்ளார். அவருடைய தராதரம் அவ்வளவுதான். ஒரு மாநில முதலமைச்சரை, பெரிய கட்சியின் தலைவரை, 40 காலமாக அரசியலில் இருப்பவரை நேற்று அரசியலுக்கு வந்தவர் தரம் தாழ்ந்து விமர்சித்துள்ளார். அவருக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். நாங்களும் தேர்தலில் சரியான பதில் சொல்லுவோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 10 பேர், 50 பேர் கூடிட்டாங்க என்பதற்காக எது வேணாலும் பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? சரியாக இருக்காது என்று நேரு கூறினார்.
தாய்லாந்திலிருந்து கடத்தி வந்த 11 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் கஞ்சா கடத்துவதாக மத்திய வருவாய் புலனாய்வு மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நள்ளிரவு 12:20 தாய் ஏர்வேஸ் பயணியர் விமானத்தில் வந்திருந்த பயணியரை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து அனுப்பினர். தமிழகத்தைச் சேர்ந்த ஆண் பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனையிட்ட போது உயர் ரக கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் எடை 3.90 கிலோ. இதன் சர்வதேச மதிப்பு 3.90 கோடி ரூபாய். அதே விமானத்தில் வந்த மற்றொரு பயணியின் உடமையில் சோதனை செய்த போது 7.9 கிலோ உயரக கஞ்சா இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மதிப்பு 7.90 கோடி ரூபாய். விசாரணையில் இருவரும் இணைந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதன் பின்னணியில் உள்ளவர்களை சுங்க அதிகாரிகள் தேடி வருகின்றனர். கடந்த 17 சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த 2 பயணியரின் உடமையை சோதனையிட்ட போது அதில் 11.60 கிலோ சுறா துடுப்பு இருந்தது. அதன் மதிப்பு 500,000 ரூபாய். அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வெளிநாட்டு வர்த்தக தடுப்பு சட்டத்தின் கீழ் இருவரையும் கைது செய்தனர். பிரதமரை பற்றி பேசும் அளவுக்கு விஜய் வளரவில்லை, சரத்குமார் காட்டம். திருநெல்வேலியில் இன்று நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மண்டல மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசுகிறார். இதில் கலந்து கொள்வதற்காக நடிகர் சரத்குமார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தார். அங்கு அவர் அளித்த பேட்டி, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடிகர் விஜய் அரசியலில் வளரவில்லை. ஃபாசிசம் என்றால் அவருக்கு என்னவென்று தெரியவில்லை. நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன். இளைஞர்களும் அரசியலுக்கு வர வேண்டும். என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்று கவனத்துடன் பேச வேண்டும். நடிகர் விஜய் கொள்கை ரீதியாக பேச வேண்டும் என்று சரத்குமார் கூறினார்.
பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு அறிவிப்பு. அரசு தேர்வுகள் இயக்குனர் சசிகலா வெளியிட்ட செய்தி குறிப்பு. பள்ளி மாணவர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு தயாராவதை போன்ற தமிழ் இலக்கிய திறனை மேம்படுத்த பள்ளி கல்வித்துறை சார்பில் இலக்கிய திறனறி தேர்வு நடத்தப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டுக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 11 நடக்கும். அனைத்து வகை அரசு மற்றும் தனியார் பள்ளி பிளஸ் ஒன் மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். மதிப்பெண்ணில் முன்னுரிமை பெறும் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை 2 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். விண்ணப்பங்களை இன்று முதல் செப்டம்பர் 4 வரை பள்ளி தலைமை ஆசிரியர் வழியே வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.
மகளிர் உரிமை தொகை வாங்குவோர் நகை போடக்கூடாதா? அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும். நயினார் நாகேந்திரன். விருதுநகர் மாவட்டம் முள்ளிசேவலில் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரனிடம் மகளிர் உரிமை தொகை கேட்டு பெண்கள் மனு கொடுக்க வந்தனர். அந்த பெண்களிடம் இப்படி நகை போட்டு வந்தால் எப்படி பணம் கிடைக்கும், நகை அணிந்து வந்தால் உரிமை தொகை கிடைக்காது என்று நகைச்சுவையாக அவர் கூறினார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியிருப்பதாவது, நலத்திட்டங்களை தருகிறோம் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுவது கண்டிக்கத்தக்கது. விருதுநகர் அருகே உரிமை தொகை கேட்ட பெண்களிடம் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் நாகரிகமற்ற வகையில் பேசியுள்ளார். மூக்கு காதில் எல்லாம் நகை போட்டிருந்தால் ரூபாய் 1000 கொடுக்க மாட்டோம் என சாத்தூர் ராமச்சந்திரன் பேசியுள்ளார். அரசு பதவியின் மாண்பை மறந்து இதுபோன்ற கேலி கிண்டல்களில் ஒரு அமைச்சர் ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்கு உரியது. ரூபாய் 1000 உரிமை தொகை வாங்குவோர் எல்லாம் நகை போடக்கூடாதா? உரிமை தொகை கேட்ட பெண்களிடம் நாகரிகமற்ற வகையில் பேசிய அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
தமிழகம் வருகிறார் சுதர்சன் ரெட்டி, கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு திரட்ட திட்டம். நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் செப்டம்பர் 9 நடக்கிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். காங்கிரசின் இந்தி கூட்டணி சார்பில் ஆந்திராவைச் சேர்ந்த சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்தி கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு திரட்ட சுதர்சன் ரெட்டி பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லவுள்ளார். இதன்படி நாளை மறுநாள் அவர் தமிழகம் வருகிறார். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் இந்தி கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து சுதர்சன் ரெட்டி தனக்கு ஆதரவு திரட்டவுள்ளார்.
பார்லிமெண்டிற்குள் அத்துமீறி நுழைந்த நபர் கைது. பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 21 தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது. இந்த நிலையில் பார்லிமெண்டிற்குள் மர்மநபர் ஒருவர் அத்துமீறி நுழைந்துள்ளார். இன்று காலை 6:30 அளவில் ரயில் பவன் அருகே உள்ள சுற்றுச்சுவரை ஏறி குதித்து கருடா நுழைவு வாயில் அருகே சென்றுள்ளார். இதனை கண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று கடந்த ஆண்டு பார்லிமெண்ட் வளாகத்திற்குள் அத்துமீறி ஒரு நபர் நுழைந்தது குறிப்பிடத்தக்கது. பூக்களில் இருந்து உணவுக்கான இயற்கை நிறமி தயாரிப்பு, வேளாண் பல்கலை புதிய முயற்சி. மலர்களில் இருந்து உணவுகளுக்கு வண்ணமேற்றுவதற்கான இயற்கை நிறமூட்டிகளை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பத்தை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலையின் மலரியல் துறை உருவாக்கியுள்ளது. இதுகுறித்து மலரியல் மற்றும் நில எழிலூட்டும் துறை இணை பேராசிரியை தாமரை செல்வி அளித்த பேட்டியில், மலர்களில் இருந்து நிறமிகளை பிரித்தெடுத்து உணவுப் பொருட்களில் இயற்கை நிறமூட்டிகளாக பயன்படுத்தலாம். ரோஜா மற்றும் செம்பருத்தியில் இருந்து இயற்கை நிறமூட்டியை மேம்படுத்தியுள்ளோம். நீரிழிவு, இதயம் சார்ந்த நாற்பட்ட நோய் அபாயத்தை செம்பருத்தி குறைக்கும், மூளை ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். செண்டுமல்லி, சங்குப்பூ, வாடாமல்லி, கோழிக்கொண்டை ஆகியவற்றில் இருந்தும் நிறமூட்டிகள் உருவாக்கியுள்ளோம். இதுகுறித்த பயிற்சியை வழங்க மலரியல் துறை தயாராக உள்ளது. இயற்கை நிறமூட்டிகளுக்கு வரவேற்பும் தேவையும் அதிகமாக உள்ளன. உள்நாட்டு சந்தைகளில் விற்பனை செய்வதுடன் வெளிநாடுகளுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்யலாம் என்று பேராசிரியை தாமரை செல்வி கூறினார்.
தோட்டத்தில் குட்டியுடன் உலா வந்த கரடி. தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளான கடையநல்லூர், புளியங்குடி உள்ளிட்ட இடங்களில் உள்ள விளை நிலங்களில் வனவிலங்குகள் அடிக்கடி புகுந்து பயிர்களை நாசம் செய்கின்றன. சில நாட்களுக்கு முன் புளியங்குடி பகுதியில் தோட்ட வேலைக்கு சென்ற 3 பெண்களை கரடி தாக்கியது. இந்த நிலையில் புளியங்குடி வீரமுடையார் கோயில் அருகே உள்ள தோட்டத்தில் நேற்று கரடி ஒன்று தனது குட்டியுடன் சுற்றித் திரிந்தது. இதுகுறித்து தோட்ட உரிமையாளர் வன அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். அவர்கள் வருவதற்குள் குட்டியுடன் கரடி ஓடிவிட்டது. இங்கு கரடிகள் அடிக்கடி நடமாடுவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர்.
28வது மாடி வீட்டில் வளரும் கன்றுக்குட்டி, ஆர்கிடெக்டுக்கு குவியும் பாராட்டு. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பின் 28வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் கன்றுக்குட்டியை வளர்க்கும் வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது. சில மாதங்களுக்கு முன் நீலாங்கரையில் உள்ள தெருவில் சென்று கொண்டிருந்த பராமரிப்பாளர் இல்லாத கன்றுக்குட்டி ஒன்று கார் மோதி காயமடைந்துள்ளது. அதை பார்த்து விலங்குகள் நல ஆர்வலரான தேஜஸ்வி ரங்கன் என்ற ஆர்கிடெக்ட் கன்றுக்குட்டியை மீட்டு தனது வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளார். கன்றுக்குட்டிக்கு சிகிச்சை அளித்து அதற்கு மிஸ்டர் அலெக்ஸ் என பெயரிட்டு செல்ல பிராணி போல வளர்த்து வருகிறார். வீட்டில் கன்றுக்குட்டி துள்ளி விளையாடும் வீடியோக்களை பார்த்து தேஜஸ்வி ரங்கனுக்கு நெட்டிசன்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கன்றுக்குட்டி மாடாக வளர்ந்தால் 28வது மாடியில் என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் கனமழை, சாலைகளில் வெள்ளம். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று அதிகாலையில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டித்தீத்தது. நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, பட்டினப்பாக்கம், தீநகர், சைதாப்பேட்டை, குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நகரின் பல பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை துறைப்பாக்கத்தில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 வரை மிதமான மழை தொடரலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கருணை பணி நியமனத்துக்கு புதிய விதிகள் அறிவிப்பு. கருணை அடிப்படையில் பணி நியமனத்துக்கான 2023 ஆண்டுக்கான விதிகளை திருத்த தமிழக அரசுக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. இதன்படி புதிய திருத்தங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கருணை பணி நியமன விண்ணப்பங்கள் இனி மாநிலம் முழுவதும் சிங்கிள் சீனியாரிட்டி லிஸ்டாக பராமரிக்கப்படும். ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும். துறையின் இணையதளம் அல்லது நேரடி அலுவலகங்களில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் நீக்கப்படும். கருணை அடிப்படை நியமனங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்படும். அரசு ஊழியரின் மனைவி அல்லது கணவர், மகன், மகள், தத்துப்பிள்ளைக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாத அரசு ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும். குரூப் சி அல்லது குரூப் டி பிரிவு பணியிடங்கள் தான் வழங்கப்படும். இறந்த ஊழியர் வகித்த அதே பதவியை பெற வாய்ப்பில்லை. குடும்பத்தில் வேறு யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது உள்ளிட்ட அம்சங்கள் புதிய விதிகளில் இடம்பெற்றுள்ளன.
குலசை ராக்கெட் ஏவுதளம் அடுத்த ஆண்டு முதல் செயல்படும், மத்திய அரசு அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் தொடர்பாக லோக்சபாவில் திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலளித்தார். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தை பொறுத்தவரை கிழக்கு கடற்கரை சாலைக்கு மாற்றாக கையகப்படுத்த வேண்டிய நிலம் தவிர மற்ற நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்துவிட்டன. ஏவுதள மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்து தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டன. கட்டமைப்பு பணிகள் வெவ்வேறு மையங்களில் நடக்கின்றன. வரும் 2026-27 நிதியாண்டில் ஏவுதளம் முழுமையாக இயங்க தொடங்கும். இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி 985 கோடி ரூபாயில் 389 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.
விஜய் ஒரு கைக்குழந்தை, ஆர்பி உதயகுமார் விமர்சனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மதுரையில் அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் போல விஜய் தன்னை நினைத்துக் கொள்கிறார். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் வேண்டுமென்றாலும் கட்சி தொடங்கலாம், மாநாடு நடத்தலாம். ஆனால் மாநாட்டில் என்ன பேச வேண்டும் என்று வரைமுறை இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் ஆசான் யார் என்பது தெரியவில்லை. அண்ணாதுரை, எம்ஜிஆர் தவிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாத காரணத்தால் அண்ணாதுரை, எம்ஜிஆர் குறித்து விஜய் பேசுகிறார். விஜய் 1.5 ஆண்டு கைக்குழந்தையாக உள்ளார். கட்சியை ஆரம்பித்தவுடன் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்று நினைப்பது கனவு என்று அவர் தெரிவித்துள்ளார்.
வீடியோ காலில் வீட்டிலேயே மனைவிக்கு பிரசவம், வங்கி மேலாளரால் சுகாதாரத்துறையினர் தவிப்பு. திருச்செந்தூரைச் சேர்ந்தவர் வங்கி மேலாளர் 32 வயது கஜேந்திரன். மனைவி சத்யாவுடன் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி எல்லை நகரில் வசிக்கிறார். நிறைமாத கர்ப்பிணியான சத்யா நேற்று பிற்பகல் பிரசவ வலியால் துடித்துள்ளார். அவரது அலறல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். வட்டார மருத்துவ அலுவலர் ரங்கசாமி, டாக்டர் சந்தானகுமார், செவிலியர்கள் மற்றும் போலீசார் வீட்டின் முன் குவிந்தனர். ஆனால் வீட்டின் கதவை தம்பதியர் திறக்கவில்லை. சுகாதாரத்துறையினர் என்ன செய்வதென தெரியாமல் தவித்தனர். போலீசார் காத்திருந்துவிட்டு மாலை 6:30 மணிக்கு கதவை உடைக்க தயாராகினர். அப்போது குழந்தை பிறந்து அதன் அழுகுரல் வெளியே கேட்டுள்ளது. இதையடுத்து கஜேந்திரன் கதவை திறந்து டாக்டர்களை உள்ளே அனுமதித்தார். சத்யாவிற்கு சுகப்பிரசவமாக பெண் குழந்தை பிறந்திருந்தது. டாக்டர்கள் பரிசோதித்து தாயும் சேயும் நலமாக இருப்பதை உறுதி செய்தனர். கஜேந்திரன் வீடியோ கால் மூலம் யாரோ ஒருவரிடம் பேசி மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்தது தெரியவந்தது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க கலெக்டருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சத்யா மருத்துவமனைக்கு வராத நிலையில் தாய் மற்றும் குழந்தையின் பாதுகாப்புக்காக வீட்டின் முன் ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
பிரதமரை இவ்வளவு காட்டமாக விமர்சிக்க தேவையில்லை. விஜய் பேச்சுக்கு தமிழிசை விளக்கம். பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர் தமிழிசை அளித்த பேட்டி. பிரதமரை இவ்வளவு காட்டமாக விமர்சிக்க தேவையில்லை. அதற்கு விஜய்க்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இந்த நாடு பாதுகாப்பாக இருக்க பிரதமர் தான் காரணம். தீவிரவாதிகளை ஒழித்தார் என்று உலகமே பாராட்டுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பற்றி இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த பெண் ராணுவ அதிகாரி தான் நாட்டிற்கே கூறினார். ராணுவத்தில் இஸ்லாமிய பெண்கள் இருப்பதை நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர் பிரதமர். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்ட தேவையில்லை. தாமரை தண்ணீரில் தான் வளரும், மலரும் என்பது விஜய்க்கு தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கும் விஜய் காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்காதது ஏன்? கச்சத்தீவை பற்றி பேசும் விஜய் அதை யார் தாரை வார்த்தது என்று பேசவில்லை, வாய்க்கு வந்ததை பேசுகிறார். கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்பவர் தனது கொள்கையை ஏன் கூறவில்லை என்று தமிழிசை தெரிவித்தார்.
தமிழகத்துக்கு என்ன செய்தீர்கள்? கனிமொழிக்கு சீமான் கேள்வி. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சியில் அளித்த பேட்டி. தாவேக மாநாடு கட்சியின் மாநாடு. மாநாட்டுக்கு முந்தைய நாளே பலர் சென்றுள்ளனர். நாட்டில் வேலை வெட்டி இல்லாமல் எவ்வளவு பேர் உள்ளனர் என்பதையே இது காட்டுகிறது. துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தரும் விஷயத்தில் பாஜக கொள்கையில் திமுக மாறுபடுகிறது என திமுக எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்துக்கு சிபி ராதாகிருஷ்ணன் செய்தது என்ன என்றும் கேட்டுள்ளார். நான் கேட்கிறேன் கனிமொழியே, தமிழகத்துக்கு என்ன செய்தீர்கள் என கேட்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? மத்திய அரசு நடத்திய ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து வெளிநாடுகளுக்கு இந்திய அரசு பிரதிநிதியாக சென்றபோது தமிழுக்கும் தமிழருக்கும் பாஜக என்ன செய்தது என ஏன் கேட்கவில்லை என்று சீமான் சொன்னார். சென்னை வெறும் ஊரல்ல, தமிழ்நாட்டின் இதய துடிப்பு. ஸ்டாலின் பெருமிதம். மெட்ராஸ் நகரம் 1639 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி உருவானது. இன்று சிங்கார சென்னையாக வளர்ந்து நிற்கிறது. சென்னை உருவான ஆகஸ்ட் 22ஆம் தேதி சென்னை தினமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை தினத்தையொட்டி முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி. எந்தெந்த மூலைகளில் இருந்தோ நண்பர்களை அழித்து, வாழ வழி தேடுவோருக்கு நம்பிக்கையை அளித்து, பல பெண்களுக்கு பறக்க சிறகுகளை அளித்து, எத்தனையோ பேருக்கு முதல் சம்பளத்தை அளித்து, சொந்த ஊரில் அடையாளத்தை அளித்து, மொத்தத்தில் நமக்கெல்லாம் வாழ்வளித்த சீரளம் சென்னைக்கு அகவை 386. சென்னை வெறும் ஊரல்ல, தமிழ்நாட்டின் இதய துடிப்பு என்று ஸ்டாலின் கூறியுள்ளார்.
ஏழுமலையானுக்கு 121 கிலோ தங்க நகை, காணிக்கை அளிக்கும் பக்தர். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியதாவது, ஏழுமலையானின் தீவிர பக்தர்களில் ஒருவர் ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அதில் அவர் அதிக லாபத்தை ஈட்டினார். 60% விற்பனையிலேயே அவருக்கு ₹6,000 முதல் ₹7,000 கோடி வரை லாபம் கிடைத்தது. இதனால் அந்த பக்தர் இதெல்லாம் திருப்பதி ஏழுமலையானின் கருணை என்பதை உணர்ந்து ஏழுமலையானுக்கு 121 கிலோ எடையில் தங்க ஆபரணங்களை வழங்க முடிவு செய்தார். இது குறித்து அந்த பக்தர் என்னை நேரடியாக சந்தித்து ஒரு கடிதமும் கொடுத்தார். அப்போது தன்னுடைய பெயரை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் 120 கிலோ தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவதை நான் அவரிடம் சொன்னேன். அப்போது அவர் ஆச்சரியப்பட்டார். 121 கிலோ எடையில் சுவாமிக்கு ஆபரணம் வழங்க நினைத்தேன். அப்படியெனில் அவர் அணியும் ஒரு நாள் ஆபரண எடையை விட 1 கிலோ எடை அதிகமாகவே வழங்குகிறேன் என மகிழ்ச்சியுடன் கூறினார் என சந்திரபாபு நாயுடு கூறினார். அமித்ஷா இன்று நெல்லை வருகிறார். பாஜக சார்பில் பூத் கமிட்டி மண்டல மாநாடு தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் நடைபெற உள்ளது. முதல் மாநாடு நெல்லையில் இன்று மாலை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 5 லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். அமித்ஷா வருகையை ஒட்டி 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மணல் மாஃபியாக்களுக்கு திமுக அரசு ஆதரவு, நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை, நாமக்கல் மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பாலமேடு பெண் கிராம நிர்வாக அலுவலரை வீடு புகுந்து மணல் கடத்தல்காரர்கள் தாக்கியதாக வெளிவந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. நேர்மையாக பணியாற்றிய அதிகாரியை தாக்கியதுடன் இதற்கு மேலும் கடத்தலை தடுக்க முயற்சித்தால் வண்டியை ஏற்றி கொலை செய்து விடுவதாக மணல் கடத்தல் கும்பல் மிரட்டியுள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பே கரூரைச் சேர்ந்த திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் திமுக ஆட்சி அமைந்ததும் மணல் அள்ளலாம் என அச்சாரமிட்டதை ஒப்பிட்டு பார்த்தால் தொடர்ந்து மணல் கடத்தல் மாஃபியாக்களுக்கு திராவிட மாடல் அரசே ஒத்துழைப்பு தருகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது என்று அவர் கூறியுள்ளார்.
புத்தக பையில் கத்தியை மறைத்து வைத்து பள்ளிக்கு வந்த மாணவர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இங்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் தனது புத்தக பையில் கத்தியை மறைத்து வைத்து நேற்று பள்ளிக்கு வந்தார். இதனை ஆசிரியர் ஒருவர் கண்டுபிடித்தார். திசையன்விளை போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்தனர். மாணவரிடம் இருந்த கத்தியை பறிமுதல் செய்தனர். மாணவரை விசாரித்தனர். அவர் கூறியது, இந்த பள்ளியில் படிக்கும் இன்னொரு மாணவன் சில நாட்களுக்கு முன்பு கத்தியை காட்டி என்னை மிரட்டினார். அந்த மாணவன் என்னை ஏதாவது செய்து விடுவானோ என்ற பயத்தில் முன்னெச்சரிக்கையாக புத்தக பையில் கத்தியை மறைத்து வைத்து வகுப்புக்கு வந்தேன் என சொன்னான். இதனை கேட்டு ஆசிரியர்கள் அதிர்ந்து போனார்கள். இனிமேல் இப்படி செய்யக்கூடாது என மாணவனுக்கு போலீசார் அட்வைஸ் சொல்லிவிட்டு பறிமுதல் செய்த கத்தியை எடுத்து சென்றனர். திமுக தாவேக இடையேதான் போட்டி, விஜய் கணிப்பு. மதுரையில் நடந்த தாவேக 2வது மாநில மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் பேசியதாவது, நாம் இந்தியாவின் மக்கள் சக்தி கொண்ட வெகுஜன படை. நமது தலைமையில் நாம் அமைக்கப் போகும் மக்களாட்சிக்கு அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தி அணி திரண்டு நிற்கும் போது இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய கூட்டணி சுயமிழந்த கூட்டணியாக இருக்காது, சுயமரியாதை கூட்டணியாக இருக்கும். ஒரு பக்கம் RSS பக்கம் அடிபணிந்து கொண்டு மறுபுறம் மதசார்பற்ற கூட்டணி என மக்களை ஏமாற்றும் கூட்டணியாக இருக்காது. நம்பி வருபவர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிக்கப்படும். யார் வருவார், யார் போவார் என கேள்வி வரும். ஒரே பதில்தான், சஸ்பென்ஸில் சஞ்சாரம் செய்யுங்கள். 2026 இரண்டு பேருக்கு இடையேதான் போட்டி. ஒன்று தாவேக, இன்னொன்று திமுக. பிரதமர் மோடி அவர்களே, உங்களிடம் சில கேள்வி கேட்க வேண்டும். தமிழக மீனவர்கள் 800 பேருக்கு மேல் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளனர். இனிமேலாவது மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள். நீட் தேர்வு காரணமாக என்ன நடக்கிறது என சொல்லவே மனது வலிக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள். இதை செய்வீர்களா? மக்கள் சக்தி இல்லாத ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வைத்து 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போகலாம் என திட்டம் தீட்டி வைத்துள்ளீர்களே, அதானே? என்னதான் நேரடி மறைமுக கூட்டணி என குட்டிக்கரணம் போட்டாலும் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. மக்கள் எப்படி ஓட்டு போடுவார்கள்? இங்கு ஒரு எம்பி கூட தராததால் தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் பாஜக அரசு ஓரவஞ்சனை செய்கிறது என்று விஜய் கூறினார்.
அறியாமையில் பேசுகிறார்கள், விஜய்க்கு இபிஎஸ் பதிலடி. மதுரையில் நடந்த தாவைக்காவின் இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை கட்டி காப்பது யார், எப்படி இருக்கிறது என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என பேசியிருந்தார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் நேற்று பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விஜய்க்கு பதிலளித்தார். அவர் பேசியது, யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்குகிறார்களோ அவர்களும் நம் தலைவர்களை சொல்லித்தான் துவங்க முடியும். சிலர் அதிமுக யார் கையில் இருக்கிறது என்று கேட்கிறார்கள், பாவம் அறியாமையில் பேசுகிறார்கள். இது கூட தெரியாமல் கட்சிக்கு தலைவராக இருந்தால் உங்களை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பேசி வருகிறார்கள். மரம் உடனே வளராது, செடி வைத்து தண்ணீர் ஊற்றி பின்னர்தான் பூ பூத்து காய் காய்க்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும், எடுத்த உடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது. அது தெரியாமல் சிலர் கட்சி ஆரம்பித்தவுடனே இமாலய சாதனை படைத்தது போல பேசுகிறார்கள். மக்கள் செல்வாக்கு பெற்றதைப் போலவும் நாட்டுக்கு உழைத்தது போலவும் அவர்கள் வந்துதான் மக்களை காப்பாற்றுவது போலவும் சிலர் அடுக்குமொழியால் பேசி வருகிறார்கள். யார் என்று புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்றால் எனது அரசியல் வாழ்க்கை 51 காலம். 1976 முதல் உழைப்பால் உயர்ந்து உங்கள் முன் நிற்கிறேன். சிலர் உழைப்பே கொடுக்காமல் பலனை எதிர்பார்க்கிறார்கள், அது நிலைக்காது. ஏனெனில் உழைப்புதான் நிரந்தரம் என்று இபிஎஸ் கூறினார்.
முகவரி இல்லாத கடிதத்துக்கு பதில் போடலாமா? விஜய் விமர்சனத்துக்கு கமல் பதில். மதுரையில் நடந்த தாவேக மாநாட்டில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய், வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி இருக்கும். நான் ஒன்றும் மார்க்கெட் போன பிறகு, ரிட்டையர் ஆன பிறகு அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, படைக்கலனோடு வந்துள்ளேன் என தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் ராஜ்யசபா எம்பியுமான கமல் கூறியதாவது, என்ன கருத்து சொல்வது? எனது பெயரை சொல்லியுள்ளாரா? யார் பெயரையாவது சொல்லியுள்ளாரா? முகவரி இல்லாத கடிதத்துக்கு நான் பதில் போடலாம்.